செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
கலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். முதல் குறள், அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல். அறிவாற்றல் மிகுந்த பெரியோர்களை போற்றி அவர்களை தனக்கு உற்றாராக கொள்ளுதல் ஒருவன் பெறத்தக்க அரிய பேறுகள் எல்லாவற்றிலும் மிகச் சிறந்ததாகும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், தம்மீர் பெரியா தமரா ஒழுகுதல் வன்மையுள்ளெல்லாம் தலை. அறிவாற்றலினால் தம்மை காட்டிலும் பெரியாராக இருப்பவர்களை தமக்கு உற்றாராக கொண்டு அவர் வழி நடத்தல் ஒருவருக்கு கிட்டும் வலிமைகள் எல்லாவற்றிலும் விட தலை சிறந்த வலிமையாக அமையும் என்கின்றார் திருவள்ளுவர்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் தெரிந்த பாடலின் தெரியாத தகவல். இந்த படம் வெளிவந்து கிட்டத்தட்ட ஒரு 34 வருடங்கள் ஆயிடுச்சு. 1992 வெளிவந்த இந்த படம். படத்தின் பெயர் தேவர் மகன். படத்திற்கு இசையமைத்தவர் மேஸ்ட்ரோ இளையராஜா. இந்த பாடலை எழுதினவர் வாலிப கவிஞர் பாலி. இந்த பாடலை பாடியவர்கள் கமலஹாசனும் எஸ் ஜானகி அம்மாவும். ஜானகி அம்மாவுடைய பெருமைகளை சொல்லி முடியாத பாட்டில் இந்த ஒரு பாட்டும் அடக்கம். இந்த பாடலில் கமலஹாசன் பட்டணத்தில் படித்து வளர்ந்து வந்து கிராமத்துக்கு வந்து இந்த பாடலை பாடுற மாதிரியான காட்சி அமைப்பு. ஆனால் அந்த கிராமத்திலே வளர்ந்த ஒரு பொண்ணு பாடுற மாதிரியான காட்சி அமைப்பும் கூட. அப்ப கமலஹாசன் பாடும்போது ஒரு பட்டணத்துவாசி எப்படி பாடுவாங்களோ அந்த மாதிரி அவர் பாடியிருப்பாரு. அதே பாடல ஜானகி அம்மா ஒரு கிராமத்து பொண்ணு பாடுனா எப்படி நீட்டி முழக்கி பாடுவாங்களோ அந்த மாதிரி அவங்க பாடியிருப்பாங்க. எல்லாருமே இந்த நேரத்துக்கு என்ன பாடல்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க, இஞ்சி இடுப்பழகா. இந்த பாட்டை முதல்ல கம்போஸ் பண்ண உடனே முதல் சரணத்தை மட்டும் ரேவதியை அப்படியே பாட வைக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா ரேவதி சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பாட வராது, என்னால பாட முடியாது அப்படின்னு ஒரு பாடு. அந்த பாட்டினுடைய அந்த முதல் சரணத்தை மட்டும் மின்மினியை பாட வச்சு அதுக்கப்புறம் வந்து அடுத்து நம்ம கேட்கறது வந்து ஜானகி அம்மானுடைய குரல்ல தான் வந்து அதுக்கப்புறம் ட்ராக் மட்டும் மின்மினி பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜானகி அம்மா தான் இந்த பாடல் முழுவதும் பாடியிருக்காங்க. ரீக்ரியேட் பண்ண முடியாத சில வாய்ஸஸ் இருக்குல்ல, அந்த வாய்ஸ்ல ஒருத்தவங்க தான் கமலஹாசனுடைய வாய்ஸ். எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டமா அதை வந்து மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி பார்ப்போனாலும் அவருடைய வாய்ஸுக்கு ஒத்து வர்ற மாதிரியான குரல்கள் வந்து மிக மிக குறைவு. உங்களுக்காக இன்று மிக பிரபலமான இஞ்சி இடுப்பழகா பாட்டு கேட்டு பார்க்கலாமா?
பெரும் காத்துதாங்க வருது. இல்ல இதனால ஒண்ணு இல்ல, பாட்டு
மறக்க மனம் கூடுதில்லையே. ரைட்,
மறந்துருவேன் நிகழ.
இஞ்சி இடு பழகி மஞ்சள் செவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே. மறக்க மனம் கூடுதில்லையே. என்ன கோலமிட உள்ளம் மட்டும் வழியே நானே உள்ளம் மட்டும் வழியே நானே மஞ்சக்கவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே
ஒரு சின்ன நாஸ்டாலஜியா ஞாபகங்கள் தட்டி பார்க்கலாமா. இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 34 வருஷம் ஆயிடுச்சு. தேவர் மகன், நீங்க தமிழ்நாட்டில எந்த கிராமத்துக்கும் போங்க, அங்க ஒரு கோவில் பூட்டி கிடக்கலாம், அங்க ஒரு திருவிழா நின்னு போயிருக்கலாம், அங்க ஒரு தேர் ஓடாம இருக்கலாம், அங்க ஒரு சாமி ஒரு தெருவுக்குள்ள நுழையாம அடம்பிடிக்கலாம். இதனாலே கிராமத்து திருவிழாக்கள் இப்பெல்லாம் சில கிராமங்கள்ல கொண்டாடப்படுறதே இல்லை. கிராமத்துல பஞ்சாயத்துகள் கூட்டப்படுறது இல்ல. மனிதர்களுக்குள்ள ஈகோவும் ஆணவம் தான் இதை தடுத்து நிறுத்தி இருக்குது. அதை சரியா பிரதிபலித்த படம் தான் தேவர் மகன். இந்த மோதல்களை தேவர் மகன் என்கிற சினிமா பங்காளி மோதலா எடுத்துக்கொள்ள காரணம் கூட அதே மனிதர்களுக்கான ஈகோ தான். உள்ளத உள்ளபடி சொன்னாதான் கலை தன் கிரீடத்தை அணிய முடியாது. தேவர் மகன் என்கிற சினிமா இந்த மனித உணர்வுகளை பிரதிபலிக்கின்றது. சக்தி என்கிற நாயகன் நேர்மையாளன், சின்ன வயசு முதல் கிராமத்துக்கு சிலம்பம் கூட கற்று கிராமத்தானாக வாழ்ந்தவன், பட்டணத்துக்கு படிக்க போனால் அங்கே உள்ள கலாச்சாரத்துக்கு ஒத்து ஊதுறான். ஃபங்கு முடி வளர்த்து தாடிய ட்ரம் செஞ்சு கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாம் வச்சு அவளை தனியால ஊருக்கே கூட்டிட்டு வர்றான். சக்தி கேரக்டராக ஒரு சூழ்நிலை கைதி, சூழ்நிலைக்கு முடிவெடுப்பான். கிராமத்துல வளரும் போது சிலம்பம், பட்டணத்துக்கு படிக்க போனா காதல். அப்பா இறந்ததும் நாட்டாம பஞ்சவர்ண நீதி கேட்டதும் தன் வாழ்க்கையே கொடுத்தல். பங்காளி மாயனோடு மோதலில் அவனை அறியாமல் மாயனை கொன்று விடுகிறான். இதுல உள்ள குட்டிகளை படிக்க வைங்கடான அறிவுரை வேற. எடை சக்தி, நீ கூட படிச்சு வந்தாண்டா, படிச்சுட்டு என்ன செஞ்ச என மாயனின் மனசாட்சி சக்தியிடம் கேட்காமல் இருக்காது. தேவர் மகன் என்கிற படத்தை உருவாக்கும் போது அது ஒரு கிளாசிக்கா அமையும்னு கமலுக்கே தெரியாது. கங்கை அமரனோட அதிவீர பாண்டியன் பட டிஸ்கஷனில் கிடைத்த சிலம்பாட்ட காட்சிகள், கலைஞானத்திடமிருந்து கிடைத்த கோவில் பூட்டப்பட்டு திறந்ததால் நேரும் பிரச்சனைகள், இவற்றோடு காட்ஃபாதர் படத்தில் இருந்து பெறப்பட்ட காட்சிகளையும் இணைத்து அழகான திரைக்கதை எழுதியாயிற்று. ஆனால் அந்த திரைக்கதை ஒரு பாடமாக வைக்கும் அளவுக்கு மாறும் என யாருமே நினைக்கவில்லை. கமல் ரேவதியை மணந்து கொண்டு கௌதமியை பிரியும் போது நீண்ட முத்தம் தந்துவிட்டு பிரிவார். அது கௌதமியின் காதலின் ஆழம். ஆனால் கமல் கௌதமியை பிரியும் போது அதே காதலின் ஆழம் கமலிடம் இருப்பதில்லை. ரேவதியை கட்டும் போதும் தோன்றவில்லை, உடனே தாலி கட்டி விடுவார். இதைத்தான் சூழ்நிலை கைதி இந்த சக்தி என நினைக்க தோன்றுகிறது. சிவாஜி ஒரு தேவராக வாழ புதிதாக நடிக்க வேண்டியதில்லை. தன் தம்பி மகனை வெளிநாட்டில் படிக்க வைத்த சிவாஜி தன் மகன்களை கூடவே வைத்துக் கொண்டவர். அவர் பெரிய தேவராக வந்தாலும் விழுப்புரம் சின்னையா கணேசன் தான். அதனாலேயே அவர் நடிக்க வேண்டிய அவசியமில்லை. இன்று அவர் வீட்டிலும் தேவர் மகன் போன்றே சொத்து தகராறு நடக்கிறது துரதிருஷ்டம். கமல் தன் பாத்திரங்களுக்கு எப்போதும் நியாயம் செய்வர். தேவர் மகன் சக்தி கேரக்டருக்கு அவர் செய்த நியாயம் அழகானது. கௌதமியின் பாத்திர வடிவமைப்பும் ரேவதியின் பாத்திர வடிவமைப்பும் இருவேறு துருவங்கள். ஆனால் கமல் நடிப்பில் இருவரோடும் வேறு வேறு பரிமாணங்களை காட்டுவார். தாடி வைத்த இளைஞனாக உணர்ச்சி வசப்பட்டு பொங்கும் சக்தி, ஊர் பெரியவர் சக்திவேல் ஐயாவானதும் காட்டும் நிதானம், தீர்க்கமான முடிவுகள் என பாத்திர வேறுபாடுகளை நடிப்பில் காட்டியிருப்பார். இந்த படம் ஹிந்தியில் வந்தபோது அனில் கபூருக்கு இந்த வேறுபாட்டை காட்ட முடியாமல் திணறியிருப்பதை காணலாம். பொதுவாகவே மண் சார்ந்த படங்களை தயாரிக்கும் போது அந்தந்த படம் வந்து அந்த மண் மக்களால் மட்டுமே கொண்டாடப்படும். இதை அடுத்த நிலத்துக்கு எடுத்துட்டு போகும்போது அவங்களால இந்த கலாச்சாரத்தை புரிஞ்சுக்க முடியாதனாலேயோ அல்லது அதனுடைய ஒன்ற முடியாதது காரணத்தினாலேயோ அந்த படங்கள் அவ்வளவு விமரிசையாக ஒத்துக்கொள்ளப்படுவதில்லை மற்ற மாநிலங்களால். தேவர்மகன் படத்தில் மட்டுமல்ல, ஈகோ படத்திற்கு வெளியேயும் கமலுக்கும் மற்ற கிரியேட்டர்களுக்கும் இடையான சிறந்த படைப்புக்கான ஈகோவும் இருந்தது. அந்த ஈகோ தான் தேவர் மகனை கிளாசிக் ஆக்கியது. உண்மையான தேவர் சமுதாயத்தை சேர்ந்த முத்தையா போன்றோருக்கு கூட இப்படி களமாட முடியவில்லை. தேவர் மகன் பற்றி பல கதைகள் கடைக்காக சொல்லப்பட்டாலும் மொத்தமாக சிறந்த அவுட்புட் படம். இயக்குனர் பரதனை பாராட்டியே ஆக வேண்டும். அவரின் ஒவ்வொரு காட்சிப்படுத்துதலும் நமக்கு நம் சிறுவயது கிராமத்தின் நினைவுபடுத்தலாக அமைந்தது. அவரின் வெற்றியே மீண்டும் எடுக்க முடியாத ஒரு படமாக தேவன் மகன் படம் அமைந்ததுன்றதுதான் உண்மையில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்.
ஒட்டி பாடடி பொன்னே தேவர் காலடி மண்ணே தெற்கு தச ஆண்ட மன்னரினந்தா முக்குலத்தை சேர்ந்த தேவர் மகந்தா போட்டி பாடடி பொன்னே தேவர் காலடி மண்ணே. நம்முயிர்க்கு மேல மானம் அறியாதே மானம் இழந்தாலே வாழ தெரியாதே. பெருசெல்லாம் சொன்னாங்க சொன்னபடி நின்னாங்க குணத்தால் மனத்தால் கலை மாறானாங்க.
போற்றி பாடடி
வாழ்த்து சொல்லோ எங்களுக்கு எக்காலம் அழகான சரிசோடி ஆன மேல அம்பாரி கணக்கா வழக்கா கடல் போல் ஏராளம்
போற்றி பாடடி பொன்னே.
அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை நேரத்திற்கான தலைப்பு ஊக்கம், மோட்டிவேஷன். இன்று மேலாண்மையில் மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்படும் சொல் ஊக்கம். சார்நிலை பணியாளர்களை நாம் பணியில் ஊக்கப்படுத்துவதும் அவர்களிடம் ஆர்வத்தை கிளர்ந்தெல செய்வதும் தான் பணித்திறனை அதிகரிக்கும் என்று மேலாண்மை கூறுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தீப்பொறியை ஏற்படுத்தினால் போதும் அது பெரும் நெருப்பாகி பொங்கி பிரவாகம் எடுத்து வெப்பத்தை ஏற்படுத்தும், தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் ஊக்கத்தின் பின்னணி. ஊக்கம் என்பதே மேற்கத்திய மேலாண்மையில் இருந்துதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதல்ல. நம் இலக்கியங்களில் எல்லாம் ஊக்கத்தை பற்றி நிறைய கூற கேள்விப்பட்டிருக்கிறோம். ஊக்கத்தை பற்றி வள்ளுவர் கூறும்போது, பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலிதா குறின் என்கிறார். நம்மிடம் இருக்கும் ஊக்கம் அதிகரிக்குமானால் நாம் எவ்வளவு பெரிய சவாலையும் எதிர்கொண்டு வெல்ல முடியும், நாம் எவ்வளவு பெரிய எதிரியையும் வீழ்த்த முடியும் என்பதுதான் இதன் பொருள். யானை உருவத்தினால் பெரிதாக இருக்கலாம், ஆனால் புலி ஊக்கத்தினால் பெரிதாக இருக்கிறது. தன்னால் யானையை வீழ்த்த முடியும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. அது புலிக்கு அசுர பலத்தை கொடுக்கிறது. அளப்பெரிய உந்து சக்தியால் புலி யானையை எளிதில் வென்றுவிடுகிறது. நாம் பிரச்சனையை கண்டு பயந்தால் மனத்தால் நம்மை பிரச்சனை வென்றுவிடுகிறது. நாம் துணிந்து நின்றால் பிரச்சனையை கிள்ளி எறிந்து விடலாம். எண்ணிக்கை முக்கியமல்ல, ஊக்கம்தான் முக்கியம் என்பதற்கு அழகான ஒரு ஜென் கதை ஒன்று உண்டு. நோபினாகா என்கின்ற ஜப்பானிய போர் வீரன் தன் எதிரி ஒருவரை தாக்க முற்பட்டார். ஆனால் தன் எதிரியிடம் இருப்பது போல் பத்தில் ஒரு பங்குதான் அவனிடம் போர் வீரர்கள் இருந்தார்கள். அவனுக்கு தான் நிச்சயம் வெற்றி பெறுவான் என்று தெரியும். ஆனால் அவனுடைய சிப்பாய்களுக்கு மிகுந்த சந்தேகம் இருந்தது. போருக்கு போகிற வழியில் நோபினாகா ஒரு சிந்து கோயிலுக்கு முன் தன் படையை நிறுத்தி தன் படை வீரர்களிடம் சொன்னான், நான் கோயிலிருந்து திரும்பியதும் ஒரு நாணயத்தை சுண்டி விடுவேன். தலை வந்தால் நாம் வெற்றி பெறுவோம், பூ விழுந்தால் நாம் தோற்போம், விதியின்படி நாம் நடப்போம் என்றான். நோபினாகா கோயிலுக்கு சென்று மௌனமாய் பிரார்த்தனை செய்தான். திரும்ப வந்து நாணயத்தை சுண்டினான். தலை விழுந்தது. அவன் வீரர்களுக்கெல்லாம் உற்சாகம் வந்தது. அவன் வீரர்கள் எல்லாம் தீவிரமாக வாழ்வீசினார்கள். நோபினாகா போரில் வெற்றி பெற்றான். யாரும் விதியின் கையை மாற்றி எழுத முடியாது என்று அவன் பணியால் சொன்னான். ஆம் என்று நோபினாகா தான் சுண்டிய நாணயத்தை காட்டினான். அதில் இரண்டு நாணயங்களை ஒட்டியிருந்தான். இரண்டு பக்கமும் தலைகளே இருந்தன. அதே வீரர்களின் எண்ணிக்கைதான், அதே வீரர்கள்தான், அதே நோபினாகாதான். ஆனால் நாணயத்தை சுண்டியவுடன் அவர்கள் வேறு மனிதர்களாக மாறிப்போயிருந்தார்கள். மாற்றம் அவர்களுடைய உற்சாகம், தன்னம்பிக்கை, ஊக்கம். வெற்றி பெறுவோம் என்று எண்ணியவுடன் அவர்களிடமிருந்த ஆற்றல் வெளிப்பட்டது. ஊக்கம் அதைத்தான் செய்யும். அதனால்தான் வள்ளுவர் ஊக்கம் உடைமை என்றார். இன்னொரு துறவி, ஜப்பானிய துறவி சொல்கிறார், A journey of 1000 miles begins with a single step. ஆயிரக்கணக்கான மைல்களை கொண்ட பயணம் ஒரு சின்ன அடியில்தான் ஆரம்பமாகிறது. ஊக்கம் இருப்பவன் தொடர்ந்து சென்றால் அது நெடிய பயணமாகிறது. முதல் அடி வைக்கும் போதே எங்கே முடியும் என நினைத்தால் முடியாமல் போகும். ஒரு நீளமான காவியம் கூட ஒரு எழுத்தில்தான் ஆரம்பமாகிறது. ஒரு அழகிய சிற்பம் கூட ஒரு ஒளியோசையில்தான் ஆரம்பமாகிறது. ஒரு கடல் கூட ஒரு துளியில்தான் ஆரம்பமாகிறது. ஊக்கம் இருப்பவன் உன்னதங்களை செய்கிறான், உலகை
இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org.nz/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
ஒரு பாட்டு பாடுறே.
எந்த எந்த பாட்டையா?
அம்மா பாடுதே.
தேவர் காலடி மண்ணே.
குட்டி கழுத பாதியிலேயா தொடங்குறது? மொத அடிய பாடுறி. போற்றி பாடடி பொன்னே.
போற்றி பாடடி பொன்னே.
தேவர் காலடி மண்ணே.
தேவர் காலடி மண்ணே.
ஆமாண்டி ஆமாண்டி, அப்படித்தாண்டி ராசாத்தி. பாட்டுப்படி நிறுத்தாத.
போற்றி பாடடி பொன்னே.
தேவர் காலடி மண்ணே.
தெக்கு தசாண்ட மன்னரின் தேஹோ. முக்குலத்தை சேர்ந்த தேவர் மகன் தேஹோய். போற்றி பாடடி பொன்னே. தேவர் காலடி
நம் வாழ்க்கையை நாம் தான் வாழ வேண்டும் என்ற தலைப்பில் எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் எழுதிய கட்டுரை ஒன்று. நாம் போகும் பாதை தெரிந்துவிட்டால் மலை பிரதேசமாகவும் காட்டுப்பகுதியாகவும் கூட சுலபமாக கடந்து விடலாம். ஆனால் எங்கே போகிறோம் என்பதே குழப்பமாக இருக்கும் பொழுது இலக்கை அடைவது சிரமமான காரியம். அதே போலவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வு பெற்றுவிட்டால் வருமுன் காப்பதை போல பிரச்சனைகளை தவிப்பதும் சாத்தியமே. எப்படி இந்த விழிப்புணர்வை வளர்த்துக் கொள்வது? தோட்டம் அமைப்பது இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லலாம். சின்ன சட்டியில வச்சோ பெரிய அளவிலோ ஏதோ ஒரு வகையில இந்த எல்லாருடைய வீட்டிலயும் தோட்டம் இருக்குது. விதை போட்டு செடிகளை வளர்க்கும் போது அதோடு வேண்டாத களைகளும் முளைக்கும். காட்டுக்கீரைகளோ முள் செடிகளோ காகத்தின் எச்சத்தின் பலனாக வீட்டு சுவர் விரிசல்கள்ல வேப்பங்கன்றோ முளைப்பத சாதாரணமாக பாக்குறோம். முதல்ல இரண்டு இலைகளோடு வருகின்ற வேப்பங்கன்ற 5 ஆண்டுகள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பெரிய மரமா இருக்கும். அந்த மரத்தை நம்மளால எளிதாக வெட்டிவிட முடியாது. தொழில் முறையாக மரம் வெட்டு வர கூப்பிட்டு தான் அந்த வேரோடு புடுங்கி எறிய முடியும். ஆனா வேப்பங்கொட்டையில இருந்து முளைத்து வரும் அந்த தளிர் கன்ற குழந்தைகள் கூட மிக எளிதாக 2 விரல்களால பிடுங்கி அகற்றிருக்க முடியும். அதே போலத்தான் பிரச்சனைகளும். நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று நாம் கருதுவதை தொடக்க நிலையிலேயே ஆராய்ந்து அணுகு விழிப்புணர்வு பெற்றுவிட்டோம்னா நிச்சயமா அது பூதாகரமான பிரச்சனையாக எதிர்காலத்துல போராட வேண்டி இருக்காது. எந்த பிரச்சனை ஆனாலும் ஆரம்ப நிலையிலே சிறு பொறியாக இருக்கும்பொழுது திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஒரு பெரிய காட்டு தீயா வளர்றதுக்கு முன்னாடி அதை பிரச்சனைகளை அழிப்பது சுலபம். நண்பர் ஒருவர் சட்டு சட்டுன்னு அவருக்கு முன் கோபம் வரும். எதற்குத்தான் கோபம் வருதுன்னு காரணம் இல்லாம நாக்க சவுக்காக சுழட்டி சுட்டுவார். அவர் வண்டியை ஓட்டும் போது குறுக்க யாராவது போனாலோ மஞ்சள் கோட்டை தாண்டி எதிர்ப்பக்கம் யாராலும் வந்தாலோ கண்டுபிடி திட்டுவார். ஒரு எல்லைக்கு பிறகு அவர் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை கூட வந்து விடும். வீட்டிலும் இதே கதை தான். பேப்பர் கேட்டு அது தாமதமாக கிடைச்சா, சாம்பார்ல உப்பு குறைவா இருந்தா, ரசத்துல சுவை மாற்றம் இருந்ததுன்னா போதும் கெட்ட கோபம் வந்துடும். அடி வயிற்றுல இருந்து கத்துவார். அதோடு நிற்காது முதல் நாள் செய்த தவறு, சென்ற வாரம் செய்த தவறு, ஏதோ ஒன்றிலிருந்து தொடங்கி சங்கிலியாக தொடர்ந்து உச்சத்துல போய் நிற்கும். தொடுத்ததுக்கெல்லாம் கத்திக்கிட்டே இருப்பார். இவருக்கு ரத்த அழுத்தம், வயிற்றுப்புண் இத்தியாதிகள் வர்றதுல ஆச்சரியம் இல்ல. கோபத்தை குறைக்கலன்னா உடல்நலம் தேராது அப்படின்னு மருத்துவர் சொல்லியும் பயனில்ல. சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் தவறா நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு கோபப்படுவார். அதனால கத்துற குற்றம் என்னுடையதல்ல என்று கண்மூடித்தனமான நம்பிக்கையோடு இருந்தார். செடிக்க தண்ணீர் ஊற்றினால் அது வேருக்கு வருவது போல இவருடைய கத்தலுக்கு பயந்து மனைவி பாதிக்கப்பட்டார். வீட்டுக்கு அப்பா வந்துட்டாலே சிங்கம் புலி வந்தது போல குழந்தைகள் பதறி விடுவாங்க. ஒரு கட்டத்துல சுமூகமான நிலை இல்ல, வெளியுறத்துக்கு எப்படி பழகுவது அப்படின்னு குழந்தைகளுக்கு கூட தெரியாம போயிருச்சு. குளத்துல எரிகிற கல்லை சுற்றி அடுத்தடுத்து வளையங்கள் தோன்றது போல அந்த வீட்டுல அடுக்கடுக்காக பல பிரச்சனைகள். யார் மூலியமோ அந்த நண்பருடைய நல்ல நேரம் வெளிநாட்டுல இருந்து அவருடைய நண்பர் ஒருவர் வந்தார். அவரை சமாதானப்படுத்தி மனநல ஆலோசகர்கிட்ட அழைச்சிட்டு போனார். 4-5 அமர்வுகள் முடிப்பதற்குள்ளார தவறு தன் மேல்தான் அப்படின்ற விழிப்புணர்வு நண்பருக்கு வந்துருச்சு. சுய அலசல், சுய விமர்சனம் என்று மனநல ஆலோசகருடைய வழிகாட்டுதலோடு முற்பட்டு கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது இத்தனை ஆண்டுகள் இந்த வீட்டுல தாண்டவனுடைய பிரச்சனைகள் திடீரென்று மறைஞ்சு போச்சு. அதனால அதான் உடைய பிரச்சனைகள் ஆரம்ப கட்டத்திலேயே அதன் கழுத்தை பிடிச்சு நம் கட்டுப்பாடுகளை கொண்டு வர்றது ரொம்ப அவசியம். இப்ப கையில எடுக்கும் பொழுதே எனக்கு சக்கரவியாதி இருக்கிறது, இனிப்பு சாப்பிடக்கூடாது என்று நமக்கு நாமே மறுக்க பழகணும். இன்னொருத்தர் சொல்ல காத்திருக்க கூடாது. பசி வந்தாலும் சாப்பிடுறோம், தூக்கம் வந்தா தூங்குறோம். இதற்கெல்லாம் அடுத்தவருடைய தூண்டுதலை எதிர்பார்க்கிறோமா? அப்படித்தான் வாழ்க்கையில பல நிகழ்வுகள். யாராவது நம்மிடம் வந்து சதா நினைவுட்டுக்கிட்டே இருக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. நம்முடைய பசிக்கு அடுத்தவர் சாப்பிட முடியாது, நம்முடைய தூக்கத்தை இன்னொருத்தர் தூங்க முடியாது. நாம் தான் அவற்றை செய்ய வேண்டும். இதே கண்ணோட்டத்துல வாழ்க்கையை எதிர்கொள்ளணும். ஏதோ ஒரு பிரச்சனை என்ன அடுத்தவர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம் தவறில்லை, ஆனா நாம் தான் முயன்று தீர்வை நோக்கி செல்லணும். நம்முடைய சில குறைகளும் சிந்தனைகளும் பிரச்சனைகளும் வித்திடுகிறது என்பதை புரிஞ்சுக்கிட்டு தொடக்கத்திலேயே அதை சரி செய்து விட்டால் வாழ்க்கை ஓஹோதான். நிகழ்ச்சியினை நிறைவு செய்யும் நேரம் இது. இன்றைய நிகழ்ச்சியில் தேவர் மகன் திரைப்படத்தினுடைய நினைவலைகளை தட்டி எழுப்பிய நம்முடைய அன்பு சகோதரி அன்னபூரணி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் மற்றும் ஊக்கத்தினால் வரும் கிடைக்கும் நன்மைகளை பற்றி நமக்கு எடுத்துரைத்த அன்பு சகோதரி மகேஸ்வரி சுப்பையா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை கூறிக்கொண்டு, உலகில் மிக விலை மதிக்க முடியாத இரண்டு விஷயங்கள் உள்ளன. தாய்மையில் உருவாகி மரணம் வரை தொடரும் உண்மையான அன்பு, இரண்டாவது எதையும் எதிர்பார்க்காமல் மற்றவன் மீது நாம் வைக்கும் நம்பிக்கை. 25,000 ரூபாய் கொடுத்து வாங்கிய நாய் வீட்டிலும் 25 வருடம் வளர்த்த தாய் முதியோர் இல்லத்திலும் காண முடிகிறது. யாரிடமும் சொல்ல முடியாமல் சொல்லவும் தெரியாமல் மனசுக்குள் சுமக்கும் வழிகளுக்கு நாம் வைத்திருக்கும் பெயர்தான் ஒன்றுமில்லை. நல்ல உறக்கம் நோயை குணமாக்கும், நல்ல சிரிப்பு ஆயுளை கூட்டும். ஆனால் உறக்கமும் சிரிப்பும் நம் வாழ்க்கையில் இல்லை என்பதே உண்மை. நீங்கள் கோபமாய் இருக்கும் பொழுது உங்களது பேச்சையோ செயலையோ தாமதப்படுத்துவது நல்லது. காரணம், அந்த தாமதம் நீங்கள் அமைதியாவதற்கு துணை புரிகிறது என்கின்றார் கௌதம புத்தர். உங்கள் எதிரிகளை குழப்பத்தில் அச்சுறுத்தும் மிக வலுவான ஆயுதங்கள் உங்கள் மௌனமும் உங்கள் பொறுமையும் தான். வாழ்க்கையில் வெந்து நொந்தவர்களுக்குத்தான் தெரியும் தனிமையும் அமைதியும் அமிர்தம் என்று. கோபத்தில் மௌனத்தையும் கையாள்பவர்கள் பெரும்பாலும் தோல்வியை சந்திப்பதில்லை என்றும் ஸ்ரீசாமி வரிகளுடன் இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா?
ஒரு சந்தன பொட்டு சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்கமாவா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி வெட்டி கட்டிக்கலாமா, கம்பெடுத்தா சொல்லி அடிப்பே, ஜல்லி காளையை போல் துள்ளி குதிப்பே, ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பே, உங்க பட்டனுக்கும் கத்து கொடுப்பே, சந்து போட்டு ஒரு சந்தன போட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்க மாமா, பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி நீ வேட்டியை கட்டிக்கலாமா. சக்தி இருக்கு, ஒரு வாய்க்குள் படுத்தா அடுத்தவன் வரக்குள் குளுத்தா, அவன் தோல் உரிப்பவன்டா, தமிழச்சி பால் குடிச்சவன்டா, அட விஷயங்கள் பல.